சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 103 அத்தியாயம். டைபீரியஸின் வியப்பும் பிரமிப்பும். அப்பழுக்கில்லாத சுத்த வைரத்தை விட ஒருபடி அதிகமாகவே நெஞ்சை கடினமாக்கிக் கொண்ட யவனராணி, காவிரியின் பெருமீன்கள் உடலை ஆங்காங்கு கடித்து குதிர இருந்ததால் அரை பந்தங்களின் வெளிச்சத்தில் மிக கோரமாக தெரிந்த அந்த கவசமணிந்த சடலத்தின் மீது தன் நீலமணி கண்களை ஒரு கணம் ஓடவிட்ட பிறகு வெறித்து பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். முக கவசத்தை காற்ற டைபீரியஸ் உத்தரவு கேட்டு அவள் தலையை அசைத்த போதும் அந்த வெறித்த பார்வையே இருந்ததை கவனித்த டைபீரியஸ் ராணியின் உணர்ச்சிகள் பெரிதும் மறந்து விட்டதை அறிந்து கொண்டானாலும் அதற்கு காரணம் எதுவாக இருக்க முடியும் என்பதை மட்டும் அறிய முடியாமல் திணறினான். குடிகாரனும் கெட்ட நடத்தை கொண்டவனுமான யவன மரக்கல தலைவனிடம் எந்தவித பாசமும் ராணிக்கு ஏற்பட நியாயமில்லை என்பதை அவன் பூரணமாக நம்பினார். ஆனாலும் மரக்கல தலைவன் அழைப்புக்கு இணங்கி அவள் அந்த குடிகாரர் மாளிகைக்கு சென்றதும் பிறகு மதுவினால் மயங்கி உளறிய மரக்கல தலைவனை இந்திர விழா மாளிகைக்கு அழைத்து வந்ததும் விடை காண முடியாத பெரும் புதிர்களாயிருந்தன யவனர் கடற்படை தலைவனுக்கு. இப்படி யவன நாட்டில் இருந்து புகார் சேர்ந்த சில நாட்களுக்கு உள்ளாக முகம் மூடி திரிந்து இத்தனை குழப்பங்களை உண்டாக்கிய அந்த மனிதன் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் டைபீரியஸிற்கு இருந்ததால்
கவசத்தை அகற்றுங்கள்
என்று தனது வீரர்களுக்கு படித்தான். அவன் கட்டளை வேகமாகத்தான் பிறந்தது. ஆனால் அந்த கவசத்தை காற்றுவது வீரர்களுக்கு அத்தனை எளிதான அலுவலாக இல்லை. சடலம் சில மணி நேரங்கள் தண்ணீருக்குள் இருந்ததால் ஓரளவு சற்று பருத்து விட்டதன் விளைவாக கவசம் நன்றாக கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தது அல்லாமல் அந்த கவசத்தின் ஆரம்பத்தில் இருந்த இடைவெளியில் புகுந்து முகத்தை கடிக்க முயன்ற மீன்கள் இரண்டு ஒன்று கவசத்துக்கும் கழுத்துக்கும் இடையே அகப்பட்டு கொண்டிருந்ததால் கவசத்தை கழற்ற முயன்ற வீரர்களின் விரல்கள் வழுக்கி வழுக்கி வெளியே வந்தன. வகையால் முகக்கவசம் நன்றாக எடுக்கப்படுவதற்கு சில நிமிடங்களாகவே செய்தன. அத்தனை சிரமத்தில் முகக்கவசம் நீக்கப்பட்டும் கூட அந்த கவசத்தை எடுத்ததன் பலன் டைபீரியஸிற்கு கிட்டாததால் அவன் முகத்தில் வெறுப்பும் கோபமும் கலந்து தாண்டவமாடின. சடலத்தின் உடல் நிலையை விட கேவலமாயிருந்தது முகத்தின் நிலை. இறந்த மனிதனின் முகத்தில் இருந்த பல கத்தி குத்துக்களின் விளைவாக மனித முகத்தின் அடையாளங்களை அது அறவை இழந்து கிடந்தது. கத்தி காயங்களால் சின்ன பின்ன படுத்தப்பட்டிருந்த அந்த முகத்தை சில வினாடிகள் கூர்ந்து கவனித்த டைபீரியஸ் வீரர்கள் கையில் இருந்த முகக்கவசத்தை தன் கையில் வாங்கி பக்கத்தில் இருந்த ஒரு வீரனை பந்தத்தை நன்றாக தாழ்த்த சொல்லி அந்த வெளிச்சத்தில் அதை பரிசோதித்தான். அதை பரிசோதிக்க பரிசோதிக்க அவன் கண்களில் மிதமிஞ்சிய கோபம் துளித்தது அன்றி அந்த கோபத்தால் உதடுகள் துடிக்க துவங்கிவிட்டதை கவனித்த வீரர்கள் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்பதை அறிய முடியாமல் திகைத்தார்கள். ஆனால் ராணிக்கு மட்டும் காரணம் தெளிவாக தெரிந்துவிட்டது. சடலத்தை பார்த்த முதல் பார்வையிலிருந்தே அந்த உடல் இளம் சழியினுடையதாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தாளாகையால் கவசத்தை கழற்றிய பின்பு டைபீரியஸிற்கு ஏற்பட்ட கோபத்தை சகஜமாகவே பாவித்தாள் ராணி. அந்த சகஜ பாவத்தை உடைக்கவும் ராணி மூலம் உண்மையை அறியவும் முயன்ற டைபீரியஸ்,
ராணி முகத்தை கவனித்தீர்களா
என்று கேட்டார். உணர்ச்சிகள் உண்மையை உணர்ந்த பின் ஓரளவு தெளிவடைய தொடங்கினாலும் அதை வெளிக்காட்டாமல் பழைய வெறித்த பார்வையுடனேயே நின்றிருந்த ராணி தன் உதடுகளை மெல்ல அசைத்து கவனித்தேன் என்று ரகசியம் பேசுவது போல் சொன்னாள்.
முகம் சின்ன பின்ன படுத்தப்பட்டிருக்கிறது ராணி
என்றான் டைபீரியஸ் மீண்டும். அப்படித்தான் தெரிகிறது என்றால் ராணி மிகவும் சாதாரணமாக.
இது தற்கொலை அல்ல
என்றும் டைபீரியஸ் மேலும் தொடர்ந்து வார்த்தைகளை சிறிது அழுத்தி சொன்னார். ராணி தன் நீலமணி கண்களை ஏதோ சந்தேகம் கேட்பவள் போல அவனை நோக்கி உயர்த்தினாள். அந்த பார்வையில் தொக்கி நின்ற கேள்வியை புரிந்து கொண்ட டைபீரியஸ் அதற்கு பதில் சொல்ல தொடங்கி,
ஆம் ராணி, இது தற்கொலை அல்ல, தண்ணீரில் விழுந்து மாண்டவனின் பிணமும் அல்ல என்றான்.
அப்படியா? வியப்போடு வெளிவந்தது ராணியின் கேள்வி.
ஆம் ராணி, தண்ணீரில் விழுந்தவன் தப்பிவிட்டான். தான் தப்பியதை மறைப்பதற்காக இந்த பிணத்தின் முகத்திற்கு முகமூடி கவசத்தை மாட்டியிருக்கின்றான். இறந்தவன் யார் என்று தெரியாதிருப்பதற்காக முகத்தையும் சின்ன பின்ன படுத்தியிருக்கிறான்.
இதையெல்லாம் யார் சொன்னது உனக்கு? டைபீரியஸ் கண்கள் ராணியின் முகத்தை ஒரு வினாடி அவள் உள்ளத்தை ஊடுருவி விடுவது போல பார்த்தன.
முகமே முதலில் சொல்லிவிட்டது ராணி. தற்கொலை செய்து கொள்பவனோ அல்லது குடித்து மதிமயங்கி நீரில் விழுபவனோ விழுந்து பின் கவசத்தை கழற்றி முகத்தை கத்தியால் ரண காயப்படுத்திக் கொள்வது மனித வரலாற்றில் காணாத விந்தை. தவிர வேறு அத்தாட்சி வேண்டுமென்றால் இதோ பாருங்கள்,
என்று கையில் இருந்த முகக்கவசத்தை ராணியை நோக்கி நீட்டினான் டைபீரியஸ். கவசத்தை கையில் வாங்காமலே பார்த்தாள் ராணி. இதில் என்ன தாட்சி இருக்கிறது என்று எதுவும் புரியாததாலோ புரிந்து கொள்ள இஷ்டமில்லாததாலோ கேட்கவும் செய்தாள் ராணி. டைபீரியஸ் பதிலுக்கு ராணிக்கு வெகு அருகில் வந்து பக்கத்தில் இருந்த வீரனை பந்தத்தை நன்றாக சாய்க்க சொல்லி கவசத்தின் அடிப்பாகத்தை காட்டி, நன்றாக ஊற்று பாருங்கள் ராணி, இந்த கவசம் சிறிது, இந்த சடலத்தின் தலைப்பறிது, தலையில் இதை மாட்ட பெரும் இருப்பு சலாகை ஒன்றால் இந்த கவசத்தின் அடிவிளிம்பு தட்டப்பட்டிருக்கிறது. சலாகை பட்ட இடங்களில் கீறல்கள் இன்னும் இருக்கின்றன, பாருங்கள். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்று விளக்கியதன்றி உக்கிரத்தோடும் கேள்வியை கேட்டார்.
என்ன அர்த்தம்?
ராணியின் கேள்வி வறண்ட குரலில் வெளிவந்தது.
இந்த மரக்கல தலைவன் இந்த ஊரை நன்றாக அறிந்திருக்கிறார். ஆயுதங்களையும் கவசங்களையும் செய்யும் இரும்பு கொள்ளர்களையும் இவனுக்கு தெரியும். ஆம், இந்த புகார் இவனுக்கு புதிதல்ல.
இருக்கலாம், வந்து பல நாட்கள் ஆகின்றனவே, அதற்குள் யாரையாவது சிநேகம் பிடித்திருக்கலாம்.
இருக்கலாம் ராணி, ஆனால் இன்னொரு சந்தேகம் ராணி
என்று டைபீரியஸ் கூறினார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.